ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி நூலில் சித்திர தீபம் அப்படிங்கிற 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம கடந்த வகுப்பில் 133 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். சுவாமி வித்யாரண்யர் வந்து அந்த சிதாபாச வாதத்தை தொடங்குகிறார் என்று பார்க்குறோம். அதாவது கூடஸ்தன் வந்து ஒருபோதும் ஜீவனாக மாறுவதில்லை, மாயையும் கூடஸ்தத்தை மாற்றுவதில்லை, மாறுவது எல்லாம் சிதாபாசத்தின் தோற்றம்தான் அப்படிங்கிறத நமக்கு கடந்த ஸ்லோகத்தில் புரிய வச்சார். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கூடஸ்தன் அப்படிங்கிறது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம் தானே, அது மாறாது. ஆனா எது மாறுது? அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் தான் மாறும். அப்ப இங்க ஜீவன் ஈஸ்வரன் என்ற தத்துவங்களின் அடிப்படையாக பார்க்கும்போது பிரதிபிம்ப தோற்றத்துல இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. அப்ப இங்க மாயை வந்து கூடஸ்த சைத்தன்யத்தை ஆதாரமாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே வெளிப்படுத்துகிறது. அப்ப அப்படிப்பட்ட மாயையால் முடியாதது எதுவும் இல்லை என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதை மேலும் விரிவாக நம்ம பார்க்கும்போது இதே சித்திர தீபத்தினுடைய ஸ்லோகம் 134 இன்னும் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். கூடஸ்தம் அனுபாசித்ய கரோதி ஜகதாதிக்கம் துர்கடைக்க விதாயின்யாம் மாயாயாம் கா சம்ஸ்கிருதிகி. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த கூடஸ்த சாட்சி சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அதை ஆதாரமாக வைத்து கொண்டுதான் மாயை உலகம் முதலிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. அப்ப இல்லாததை கூட இருப்பது போல நிகழ்த்துகின்ற மாயையின் சக்தியில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது மாயை என்ன பண்ணுது? இல்லாததை இருப்பது போல காட்டுது, இருப்பதை இல்லாதது போல மறைக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே அதை தான் நான் சொன்னேன், ரெண்டு சக்திகள் இருக்கு, ஆவரணம் விட்சேபம் அப்படின்ட்டு. அந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி என்ற இரண்டு சக்திகளில் இந்த உலகத்தை தோற்றுவிக்குது. ஆனால் உண்மையிலே நமக்கு என்ன தோன்றணும்? பிரம்மம் தான் தோன்றணும். பிரம்மம் தோன்ற மாட்டேங்குது, பிரம்மத்தை தேடியாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் உலகம் கண்ணு முன்னாடி அனுபவத்துக்கு வந்துடுது. அப்போ உலகம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புறோம், பிரம்மத்தை காணோம், அதனால பிரம்மம் இல்லை போல் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அதனால நமக்கு எப்படி அப்படியே ரிவர்ஸ்ல காட்டுது, உலகத்தை இல்லாததை இருப்பது போல காட்டுது, ஆனா உண்மையிலேயே பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கு, அதை இல்லாதது போல மறைச்சிக்கிச்சு. இப்படிதான் இந்த மாயை விளையாட்டுத்தனம் பண்ணுது. அதைதான் இங்க சொல்றாரு ஜகதாதிக்கம். உலகம் மட்டுமல்ல, ஜீவன் ஈஸ்வரன் காலம் தேசம் காரண காரியம் போன்ற எல்லாமே மாயையினுடைய விளையாட்டு, மாயையினுடைய வெளிப்பாடு. அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் துர்க்கடைக்கவி ஆயின் யாம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. துர்க்கடம் அப்படின்னா நிகழ முடியாதது. அப்போ இங்க அந்த துர்க்கடைக்க அப்படிங்கிற வார்த்தையோட விதாயினிங்கிறத சொல்றாரு, நிகழ்த்துபவள். அந்த மாயை வந்து இந்த மாதிரி இல்லாதது இருப்பது போல நிகழ்த்துகின்ற ஒரு சாதனையை செய்யற அப்படி இல்லையா. அப்ப நிகழ முடியாததையும் நிகழ்வது போல காட்டுகின்ற ஒரு சக்தி இருக்கிறது, பேர் தான் மாயை. அப்ப இது ஏன் இல்லாததை இருப்பது போல காட்டுது, இயலாததை நிகழ்த்தி காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறாத பிரம்மம் இருக்கு, மாறும் உலகம் தோன்றுது. அப்ப அசங்கமான ஆத்மாவில் நான் கட்டுண்டவன் என்ற அனுபவம் தோன்றுகிறது. அப்ப ஒரே சைத்தன்யத்தில இங்க கோடிக்கணக்கான ஜீவர்கள் தோன்றுவதுதான் இப்படி துர்க்கடம் என்று பார்க்க முடிகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றாரு. அதாவது இந்த இடத்துல வித்யாரண்யர் வந்து ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்த பேசுறாரு. இந்த ஸ்லோகம் வந்து நிறைய ஆழமான உட்பொருளை கொண்டிருக்கு. கா சமத்கிருதி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அது வந்து ஒரு எப்படி புரிய வைக்கிறாருன்னா, வல்லமை கொண்ட மாயை இதை செய்கிறது என்றால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறதுன்னு என்று கேட்கிறார். ஏன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன, ஏன்னா மாயையே அப்படிதான் மனமயக்கம் பண்ணிட்டு இருக்கு, இல்லாததை இருப்பது போல காட்டுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இப்ப வந்து நீங்க மாயைன்னு சொன்ன உடனே திருப்பி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்ட்டு கற்பனை பண்ண போயிடக்கூடாதுங்க. மாயைன்னு நான் சொன்ன மறு வினாடி உங்க மைண்ட் எங்க போகணும், மைண்டே தான் மாயைன்னு போகணும். அப்ப மனசே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது, விசித்திரமான தோற்றங்களை உருவாக்குது, இல்லாதது இருப்பது போல காட்டுது, இருப்பது இல்லாதது போல மறைக்குது. இது எல்லாம் மைண்டினுடைய விளையாட்டு அப்படிங்கிறத நாம் எப்போ பார்க்குறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு நிறைய நான் ஓமானங்கள்லாம் கொடுத்தேன்ல, எப்படிப்பட்ட ஓமானங்கள்லாம் கொடுத்தேன். இப்போ காணல் நீர் பார்க்குறீங்க, காணல் நீரில் வந்து உண்மையாக நீர் ஓடுற மாதிரி தெரியுது, ஆனால் விசாரணை பண்ணி விவேகத்தால் பார்த்தா அது வெறும் தோற்றம் தான், சும்மா தண்ணி ஓடுற மாதிரி நம்மளை ஏமாத்துது. இது மாதிரி இல்லாதது இருப்பது போல இந்த புலன்கள் அடிப்படையிலையும் மனதின் அடிப்படையிலையும் நம்மளை மயக்கிறது தான் மாயையினுடைய விளையாட்டு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து மாயை ஏன் செய்யுது, அது வந்து பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் இந்த மாதிரி அதனால் செய்ய முடியறதுக்கு என்ன காரணம், அந்த மனம் அப்படி அறிவினுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு அப்படியே அறிவு மாதிரியே ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கு நான் நம்ம ஏற்கனவே இன்னும் நிறைய உதாரணங்கள் கொடுப்போம். எப்படி உதாரணங்கள்லாம் கொடுத்தோன்னா, இப்போ இரும்பு குண்டுக்கு தனித்துவமான வெப்பத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மை இல்லைதான், ஆனால் நெருப்புக்குள்ள போட்ட உடனே நெருப்பு மாதிரியே மாறிடுதே, அப்போ நெருப்பும் அதுவும் ஒரே மாதிரி வந்துடுது. அப்போ இங்கே எது நெருப்பு எது இரும்பு குண்டுன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஈக்குவலாக அந்த நெருப்போட சம்பந்தப்பட்டு அப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இரும்பு குண்டு. அப்போ இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த நெருப்போடு சம்மந்தப்பட்டதுனால சாத்தியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கு தானே வேணும், ஏன்னா நீங்களும் பார்க்குறீங்க, அனுபவத்திலே பார்க்குறீங்க. ஆமாங்க, ஒரு இரும்பு துண்டை தூக்கி அதில் போட்டேங்க, அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத கொண்டு போய் ஒரு இரும்பு துண்டை போட்ட உடனே இப்போ அந்த இரும்பு துண்டு எது கறி துண்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன், ரெண்டுமே ஒரே ஸ்டேஜில் இருக்கு, இதுவும் திபு திபுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுவும் திபு திபுன்னு எரியுது, இதுவும் செவந்த நிறமாக மாறிடுது, அதுவும் செவந்த நிறமாக மாறிடுது. அப்போ கறி துண்டு எது அந்த இரும்பு துண்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த இரும்பு துண்டு அந்த நெருப்பு துண்டினுடைய தன்மையை அப்படியே பெற்று விட்டதுக்கு காரணம் என்ன, அந்த நெருப்போடு சம்பந்தம் வைப்பதினால. இது புரியுது இல்லையா? இது மாதிரி தான் இங்கே நம்முடைய அந்த மாயாசக்தி அறிவோடு சம்பந்தப்பட்டதுனால இப்படி மாறிடுது. அப்போ மாயாசக்தினா என்ன, மனசு. அப்போ மனம் வந்து அந்த அறிவோடு சம்பந்தப்படுறதுனால அதுக்கு பயங்கரமான புத்தி வந்த மாதிரியும் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு திறமை வந்த மாதிரியும் அப்படி ஒரு தன்மையை அடைஞ்சிடுது. அதுக்கு தான் நம்ம நிறைய இந்த மாதிரி இந்த நெருப்பு உதாரணம் கொடுத்த மாதிரி இன்னொரு உதாரணம் எப்படி கொடுக்கலாம். இப்போ வானத்தில் சூரியன் இருக்கு, அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சமும் அந்த பிரைட்னஸும் பூமியை நோக்கி வரும்போது பூமியில் இருக்கிற ஒரு தெளிந்த நீரில் அப்படியே பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அந்த வானத்தில் இருக்கிற சூரியனே பூமிக்குள்ளே வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு சூரியன் பூமிக்குள்ளேருந்து வர்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்த்தா அந்த பிரதிபிம்ப தோற்றம் அப்படியே இருக்கு, சூரியன் மாதிரியே அதே மாதிரி ஒரு பிரகாசம். அந்த சூரிய ஒளியை வாங்கி நீர்லேருந்து அப்படியே அந்த வெளிச்சம் பயங்கரமான பிரைட்னஸில் தெரியுது. அப்போ எப்படி நடந்தது, அந்த பிரதிபிம்ப தோற்றத்துக்கு காரணமாக அந்த நீர் இருப்பது போல அங்க வந்து அந்த நெருப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு இரும்பு துண்டு இருப்பது போல, அப்ப இங்க வந்து அறிவின் அதிஷ்டானத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு மனம் இருப்பதினால இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க வித்யாரண்யர் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றார். அப்ப இங்க வித்யாரண்யர் வந்து ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்த பேசுறாரு. எப்படின்னா, வித்யாரண்யரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகான் ஞானி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் எப்பயுமே விளக்கங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ஆழமாக கொடுப்பார். சம்சாரம்ங்கிற நம்மக்கிட்ட இந்த பிறப்பு இறப்பு இல்லையா, அந்த பிறப்பு இறப்புங்கிற விஷயத்திலிருந்து நமக்கு என்ன நடக்கணும், விடுதலை நடக்கணும், மோட்சம்ங்கிற விடுதலை நடக்கணும். அப்போ சம்சாரத்திலிருந்து அந்த விடுதலையை நோக்கி நம்ம நடக்கிறதுக்கான ஒரு ஏழு படிநிலைகளில் நமக்கு சுட்டி காட்டுறாரு. அதெல்லாம் இந்த சாஸ்திரத்தில் வருது, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்ஞானம், அஜ்ஞானம்னா அறியாமை, அப்புறம் ஆவரணம், ஆவரணம்னா மறைக்கும் சக்தி அஜ்ஞானத்தை வெளிப்படுத்துது, விக்ஷேபம் என்பது தோன்றும் சக்தி, சோக ரூபம் அல்லது துயரப்படுதல் என்று பொருள் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க ஆவரணம் விக்ஷேபம் அப்படின்னா மறைக்கும் சக்தி தோன்றும் சக்தி. அதுக்கப்புறம் பரோட்ச ஞானம், ஐந்தாவதாக அபரோட்ச ஞானம், ஆறாவதாக சோக விருத்தி, ஏழாவதாக திருப்தி. இந்த மாதிரி ஏழு நிலைகளை வந்து வித்யாரண்யர் வந்து விளக்குகிறார். இந்த ஏழு நிலைகளை தான் ஏழு சக்கரங்கள்னு நம்ம பார்க்குறோம், ஏழு கலர்கள்ல சூரியனுடைய ஏழு கதிர்கள், ஏழு குதிரைகள், இப்படி எல்லாம் ஏழு ஏழுன்ட்டு நிறைய வரும். இதெல்லாமே ஒரு சூட்சம பரிபாசையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நடையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஏழு விஷயங்களை வச்சு அந்த தசமன் கதை உங்களுக்கு இதுல படிச்சிருப்பீங்க. உபநிடதங்கள் நான் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், பத்து பேருடைய கதை சொல்லியிருப்பேன். அந்த பத்து பேருடைய கதையில இந்த டாபிக் நான் பேசியிருப்பேன். அந்த வகுப்புகள்லாம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது உபநிடதங்கள் வகுப்பை கேட்கறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு பத்து பேர் வந்து நண்பர்கள் அப்படியே போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆத்த கடக்குறாங்க, அது ஒரு கதை. அப்ப அந்த ஆத்த கடக்கும் போது ஒருத்தனை காணவில்லை, பத்தாவது மனிதனை காணவில்லை. அப்ப பத்தாவது மனிதனை காணவில்லை அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? அஜ்ஞானம், அறியாமை என்று அர்த்தம். அதுவே ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆவரணம் இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துது, மறைக்குது. என்னத்தை மறைக்குது? எண்ணியவுடன் பத்தாவது மனிதன் இல்லை என்று தெரிந்து கொள்வது. எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, அந்த ஆத்த கடந்து பத்து பேரும் வந்துடுறாங்க, ஆனா எல்லாம் பத்து பேருமே முட்டாள்களுங்கிறதுனால ஒருத்தன் என்ன பண்றான், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, ஐயோ ஒருத்தனை காணுமே அப்படின்னு இவன் புலம்புறான். இந்த பத்தாவது மனிதன் தான் என்றான். எண்ணும் போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒன்பது எண்ணிட்டு ஒருத்தன் காணுமேன்ட்டு அவன் என்ன பண்றான், வருத்தம் அடைகிறான். உடனே இன்னொருத்தன் என்ன, ஒருத்தனை காணுமா, இரு நான் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்றான். அவன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எண்ணிட்டு ஒன்பது வரைக்கும் வந்த உடனே அவனும் ஆட, ஆமா நீ சொன்ன மாதிரி ஒருத்தனை காணோங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தனுமே எண்ணிட்டு எண்ணிட்டு ஒன்பது பேர் தான் இருக்கிறதுன்னு சொல்றாங்களே தவிர ஒருத்தனை காணும் காணனே சொல்றாங்க இந்த பத்து பேர்லயும். அப்படி என்ன இங்க புரிஞ்சுக்கணும், அந்த பத்தாவது நபர் நான் தான் அவனுக்கு தெரியல, ஒவ்வொருத்தனுக்குமே தெரியல, அந்த அளவுக்கு முட்டாளுங்க. அதுதான் அந்த கதையினுடைய அருமையான ஒரு சாராம்சம். அப்ப என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, அந்த பத்து மனிதர்கள்ல ஒருத்தன் வந்து எண்ணி எண்ணி காணவில்லை காணவில்லைன்னு சொல்லும் போது அந்த எண்ணியவன் வந்து பத்தாவது மனிதன் இல்லை என்று அறிவதற்கு பேரு ஆவரணம். அதாவது ஆவரணம்னா மறைக்கும் சக்தி. அதே சமயம் பத்தாவது மனிதன் தொலைந்து விட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப இதனால என்ன, ஒருத்தனை காணுமேங்கிற அந்த துயரம், இதுக்கு பேரு விக்ஷேபம். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், பரோட்ச ஞானம் வரணும் இல்லையா. பரோட்ச ஞானம்னா யாராவது ஒருத்தர் இதை பத்தி காட்டி கொடுக்கணும். அப்போ ஒரு வழிபோக்கனத பக்கம் வரான். அவன் என்ன பண்றான், என்னப்பா பிரச்சனை, எல்லாம் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க, கலங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். உடனே அந்த பத்து பேர் சொல்றாங்க, நாங்க பத்து பேர் வந்து ஆத்த கடந்து வந்தோம், ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோம், ஒருத்தனை காணோம் அப்படிங்கிறான். நீங்க பத்து பேருமே கரெக்டா தானே இருக்கிற மாதிரி தெரியுது, இவன் என்னடா ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்றான்ட்டு, எப்படி சொல்றீங்க நீங்க பத்து பேர்ல ஒருத்தன் காணோன்ட்டு, எங்க என்னங்க அப்படிங்கிறான். உடனே ஒருத்தன் எண்ணி காட்டுறான், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, ஒருத்தனை பாருங்க காணோம் அப்படிங்கிறான். அந்த பத்தாவது நபர் நான் தான் தெரியாம உடனே இவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, வழி போக்கணுக்கு இவன் மகா முட்டாளா இருக்கிறான், இவனையே இவன் கணக்கு போடாம ஒன்பது பேர் மட்டும் எண்ணிட்டு எண்ணிட்டு இல்லைங்கிறான். சரி நீ என்னப்பான்னு இன்னொருத்தனை சொல்றான், அவனும் இதே மாதிரி என்றான். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இவனுங்க ஒன்பது ஒன்பதுன்னு என்றது பார்த்தா பத்தாவது ஆள் இவனுங்க இருக்கிறது இவனுங்களே விட்டுடுறானுங்க, இப்படி முட்டாளா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இன்னொரு மனிதனுக்கு தெரியுது இல்லையா. அப்ப அவன் தான் காட்டி கொடுக்கணும். இப்போ அவன் என்ன பண்ணுறான், சரி வரிசையாக பத்து பேர் நில்லுங்க அப்படின்ட்டு பத்து பேர் நிற்க வச்சு ஒரு பெரிய ஒரு குச்சி எடுத்து ஒவ்வொருத்தனும் அடிக்கிறான். எங்க அடி, ஒரு அடி விழுந்தவொடனே ஒன்றுன்னு சொல்லு அப்படின்ட்டு இவனை ஒரு அடி கொடுத்தோடனே ஐயோ அம்மா ஒன்று அப்படிங்கிறான். அடுத்து ரெண்டாவது அடி அவனுக்கு விழுந்தோடனே ஐயோ அம்மா ரெண்டுங்கிறான். இன்னொருத்தனை அடி அடித்தவொடனே மூணாவது அடி விழும்போது ஐயோ அம்மா மூணுங்கிறான். இப்படியே ஒவ்வொருத்தனும் அடி வாங்கி பத்துங்கிறான் ஒருத்தன் பத்தாவது ஆள் அடி வாங்கும்போது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டியா, இப்போ பத்து பேர் இருக்கீங்களா, இப்படி நீங்கள் யாரும் தொலைஞ்சி போகல, பத்து பேர் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு அந்த பத்து பேருக்கான விளக்கத்தை ஒரு தேர்ட் பார்ட்டி வழிபோக்கன் காட்டி கொடுக்குறான் இல்லையா, அதுக்கு பேரு பரோட்ச ஞானம்னு பேரு. இந்த கதையை வச்சு அழகா வேதாந்தத்தை விளக்குறாரு. அப்போ அதை காட்டி கொடுக்கறதான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும். அப்படிதான் நம்மள நம்ம தெரியாம இருக்கிறோம், பத்தாவது நபர் தான் நாம, நம்மளை நம்ம தெரியாம தேடிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்ப அந்த பத்து முட்டாள்கள்ல நாமளும் சேர்த்திக்கிறோம், அப்படிதான் உண்மை சாஸ்திரம் அப்படிதான் சொல்ல வருது. அந்த பத்தாவது மனிதனை தேடுகின்றவன் எவனோ அவனே அவன் பத்தாவது மனிதன் தெரியாம தேடுற மாதிரி அந்த அறிவா நானே இருந்துகிட்டு நான் அறிவை தேடிக்கிட்டு இருக்கிறேன், அப்படிதான் நம்ம நிலைமை இருக்கு அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறதுக்கு இந்த கதை. பரோட்ச ஞானத்துக்கு அடுத்தது ஐந்தாவதாக அபரோட்ச ஞானம். அந்த அபரோட்ச ஞானம் தான் வரிசையில நிக்க வச்சு ஒவ்வொருத்தனையும் அடி விழும்போது ஐயோ அடி தாங்க முடியல நான் இருக்கிறேன் ஒண்ணுங்கிறான், ரெண்டாவது அடி விழுந்தோன்னா ரெண்டுங்கிறான். இப்படியே ஒவ்வொருத்தனும் அடி தாங்க முடியாம அடி தாங்க முடியாம ஒன்னு ரெண்டு மூணுன்னு பத்து நம்பர் பத்து தடவை சொன்ன உடனே அனுபவம் ஆயிடுச்சு, பத்தாவது நபர் அனுபவத்துக்கு வந்துட்டான். அதுக்கு முன்னாடி ஒன்பது நபர் தான் இருக்கு ஒன்பது நபர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவன் அடி விழுந்தவனே பத்தாவது நபர் அனுபவத்துக்கு வந்துட்டான். அப்ப இந்த பத்தாவது நபர் அனுபவத்துக்கு வந்த உடனே அடுத்த விஷயம் என்ன ஆயிடும், சோக நிவர்த்தி. ஒருத்தனை காணும் அப்படின்னு கலங்கிட்டு இருந்த மனசு இப்ப தைரியம் ஆயிடுச்சு. அப்பாடா 10 பேரும் இருக்குமா, நல்ல வேலைங்க, நீங்க அடிச்சாலும் காட்டி கொடுத்தீங்களே, மிகப்பெரிய புண்ணியசாலிங்க அப்படின்னு அந்த வழிபோக்கன அந்த 10 பேரும் பாராட்டிட்டு திருப்தி ஆயிடுறாங்க. லாஸ்டா என்ன, திருப்தி, மனநிறைவு அடைகிற. இந்த மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ அழகா வித்யாரண்யர் வந்து விளக்குறாரு. சம்சாரத்திலிருந்து மோட்சம் வரைக்கும் ஒரு 7 படிநிலைகளை பற்றி ஒரு அருமையான கதையில புரிய வைக்கிறாங்க மகான்கள்லாம். அப்ப இதை நம்ம இங்க எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நடைமுறையில இப்படிதான் நம்மளையே நம்ம தெரிஞ்சிக்காம அஜ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுவதை பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல அதுதான் இங்க கூடஸ்த சைத்தன்யமா உள்ள அந்த அறிவு இருந்துகிட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அறிவு நான் தான் அப்படின்னு தெரியாம மனதை போய் அது போற போக்குல போய் மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டு இந்த ஸ்லோகத்துல அந்த தவறை நம்ம பண்றோங்கிறத சுட்டி காட்டுறாரு. எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள், அந்த மாயை என்கிற அந்த விட்சேபம், ஆவரணம், மறைக்கும் சக்தி, தோன்றும் சக்தி தன்னிடத்திலே கொண்டிருக்கிற அது கூடஸ்த சைத்தன்யத்தை சார்ந்தே இந்த உலகத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் மாயைக்கு என்று தனியான சுயாதீனம் கிடையாது. அப்ப நீங்க வந்து உங்க மைண்ட்ல ஒரு விஷயத்துல இது பேனா இது பென்சில்னு சொல்றீங்கன்னா உங்களுக்குன்னு சுய அறிவுல நீங்க சொல்ல முடியாது. அதாவது சுய அறிவுனா மனதுல உள்ள இருக்கிற ஆத்மாவின் அறிவுல தான் நீங்க சொல்ல முடியும், அதுதான் உண்மையான சுய அறிவு. நீங்க நானே புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை கண்டுபிடிச்சிட்டேன், பென்சிலை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த பேனா பென்சில்னு சொல்லக்கூடியவன் யாரோ அதுவே அந்த அறிவு. அதைதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டு. அப்ப மாறாத பிரம்மத்தில் மாறுகின்ற உலகம் தோன்றுவது மாயையின் ஒரு விசித்திர சக்தி. அதைதான் இங்க சொல்றாரு. துர்க்கடை கவிதாயினி அப்படிங்கிறத இயலாததை இயல்வது போல காட்டுகின்ற மாயையின் தன்மை அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப கூடஸ்தன் எப்போதும் நிர்வீகாரமாகவே எதிலும் சம்பந்தப்படாமலேயே இருக்கிறது என்பதை நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கதையோடவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அடுத்தது 135. திரவத்வ முதக்கே வக்னாவுஷ்ணியம் காடின்ய மஸ்மணி மாயாயா துர்கடத்துவம் சஸ்வதா சித்தியதி நான்யதாக. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்துல நீருக்கு வந்து திரவத்தன்மையும், நெருப்புக்கு வந்து வெப்பத்தன்மையும், கல்லுக்கு வந்து கடினத்தன்மையும் இயல்பாகவே இருப்பது போலவே மாயைக்கு இயலாததையும் நிகழ்வது போல தோற்றுவிக்கின்ற சக்தி இயல்பாகவே உள்ளது, அது வேறு எதனாலும் உண்டானது அல்ல அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நிறுத்துறாரு. அப்ப என்னன்னா, மாயைக்கு வந்து இல்லாததை இருப்பது போல காட்டுகின்ற ஒரு சக்தி எங்கிருந்து கிடைச்சது, அது ஆத்மாவின் அதிசய சக்தி, ஆத்மாவிடத்துலதான் அது பெற்றிருக்கு, அந்த மாதிரி பிரதிபிம்பித்து காட்டுது. அதுதான் மனத்தினுடைய மாய விளையாட்டு. அப்ப இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுதான் உதாரணம் சொல்றாரு. நீர்னா அது ஒரு திரவத்தன்மையில் இருக்குப்பா, நெருப்புனா அது ஒரு வெப்பத்தன்மையில் இருக்கு, கல்லுனா அது ஒரு கடினத்தன்மையில் இருக்கு. ஆனா இது யாராலையும் உருவாக்கப்பட்ட குணங்கள் கிடையாது, அதெல்லாம் அதனுடைய இயல்பு தானே. நீர்னா அது எப்பயுமே திரவமா தான் இருக்கு, அதனுடைய இயல்பு அது. நெருப்புனா அது வெப்பமா தான் இருக்கும், அது அதனுடைய இயல்பு. அதே மாதிரி கல்லு வந்து கடினமா தான் இருக்கும், அதனுடைய இயல்பு. இது மாதிரி மாயாயா துர்கடத்துவம், அது போல மாயையின் இயல்பே அந்த துர்கடத்துவம் தான். அதாவது பகுத்தறிவால் ஒன்றாக பொருந்தாததை அனுபவத்தில் பொருந்துவது போல காட்ட வைப்பதுதான் மாயையினுடைய மாய விளையாட்டு. அதை ஏன் துர்கடம்னு சொல்றாரு? துர்கடம்னா என்ன? தர்க்கப்படி மாறாத பிரம்மத்தில் மாறும் உலகம் தோன்ற முடியாது, ஆனால் அது அனுபவத்தில் தோன்றுகிறதே. அப்ப நம்ம தர்க்கம் பண்ணி பார்த்தா, எல்லையற்ற ஆத்மா வந்து நான் சிறியவன் என்று எப்போதும் நினைக்கவே முடியாது. ஆனால் ஜீவன் வந்து அப்படி தன்னை சிறியவன் சாதாரணமானவன் என்று சொல்றானே, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் துர்க்கணம், அறியாமை, தன்னை பற்றிய தவறான புரிதல். அது மாயையின் இடத்துல இருக்கின்ற ஒரு சக்தி, ஒரு இயல்பு. அதை சொல்றாரு. அப்ப மாயையினுடைய இயல்பை வந்து எப்படி இங்க புரிய வைக்கிறாருன்னா, அதாவது இப்போ நெருப்புக்கு வந்து வெப்பம் இருக்கிற ஒரு இயல்பை மாத்த முடியாது, நீருக்கு வந்து திரவத்தன்மையில் இருக்கிற இயல்பை மாத்த முடியாது, கல்லுக்கு உண்டான கடினத்தன்மையை மாத்த முடியாது, அதெல்லாம் அதனுடைய இயல்பு. அது மாதிரி மாயையினுடைய இயல்பே வந்து துர்க்கடம் தான் அப்படிங்கிற அருமையான ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாரு. மாயை வந்து மாயா சக்திய வேறு யாரிடமிருந்தும் பெறவில்லை, அது அதனுடைய சொந்த இயல்பு. ஆனால் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதன் பொருள், மாயை வந்து சுயாதீன பொருளாக நீங்க மாத்தி புரிஞ்சுக்க கூடாது, மாறாக மாயையிடம் இருக்குகின்ற அதன் இயல்பே அப்படித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது என்ன புரிய வைக்குதுன்னா, மாயை வந்து கூடஸ்தத்தை சார்ந்தது என்ற கருத்துக்கு முரணாக இல்லை என்பது இப்ப புரிய வருது. அப்போ என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், நம்ம ஏற்கனவே அந்த கண்ணாடி ஓமானம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றது. ஏன்னா இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்களை கண்ணாடியில பிரதிபிம்பித்து காட்டுகின்ற தோற்றமும் உங்களை மாதிரியே இருக்குது. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆட்டிடியூட் எல்லாம் அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவத்துக்கும் வந்துடுது. நீங்க சிரிச்சா அது சிரிக்குது, நீங்க அழுதா அது அழுகுது, நீங்க டான்ஸ் ஆடினா அது டான்ஸ் ஆடுது. அப்ப எப்படிங்க இது சாத்தியம், கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சான்னா? இல்ல, கண்ணாடியில உங்க பிம்பம் பிரதிபிம்பிக்கிறதுனால இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க மாயைக்கிட்டையும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையில அறிவின் அதிஷ்டானத்துல, அந்த பிரம்மத்தின் அதிஷ்டானத்துல நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல சொல்ல வராரு. அப்ப இந்த இடத்துல இதான் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். மாயையினுடைய இயல்பு வந்து துர்கடத்துவம், அதாவது தோற்றத்தை உருவாக்குகின்ற ஆற்றல் அதன் இடத்துல இயல்பாகவே இருக்கிறது என்று நம்ம இந்த கண்ணாடி ஓமானத்தோட புரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் இந்த இடத்துல ஒரு சின்ன பயிற்சி மாதிரி நமக்குள்ள நம்மளையே நம்ம சுய விசாரம் பண்ணுவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி முரண்பாடுகள் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்குது, நமக்கு விளங்காத அனுபவங்கள் கூட வருது. அப்படி எல்லா விஷயங்கள் மாறி மாறி நம்மளுடைய நடைமுறையில் நடக்கும்போது அவற்றை கண்டு நம்ம அதிர்ச்சி அடையாமல் அதுக்கு பதிலாக நாம் கொஞ்சம் மாற்றி சிந்தனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இது மாதிரி அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டதுனால நம்ம சராசரி மனிதனா இல்லாம, சராசரி மனிதனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முரண்பாடுகளை கண்டு பயந்துருவோம், எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதிர்ச்சி ஆயிடுவோம், சில அனுபவங்கள் நமக்கு வரும்போது அது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி புரியாம முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இதுக்கு மாற்றாக கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்களேன், என்ன மாதிரி சிந்தனை பண்ணலாம்? அப்ப இது மாதிரி ஒண்ணு நடக்காதது நடக்கிற மாதிரி, நிகழாதது நிகழ்ந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது நிச்சயமா மாயையினுடைய துர்கட சக்தியின் வெளிப்பாடு. ஆனால் அதற்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா ஒருபோதும் மாறுவதில்லை என்று நீங்க இந்த இடத்துல உங்களுக்குள்ளேயே விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த ஆத்மாவா தான் இருக்கீங்க, ஆனா இந்த மனசு பண்ற சேஷ்டைய உண்மைன்னு அதுல போய் சிக்கிக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விசாரம் பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் என்றும் மாறாத தூய இருப்பு, சாட்சி, பிரம்மம், ஆனால் இந்த மாயை இப்படி எல்லாம் இல்லாதது இருப்பது போல காட்டுகிறது, ஆகவே நான் இதுல போய் மாட்டக்கூடாதுங்கிற தெளிவு உங்ககிட்ட தானாவே வந்துடும். அப்ப நீங்க இதுல போய் சிக்க மாட்டீங்க, தேவையில்லாத விசேஷ சுகங்களுக்குள்ள போய் மூழ்க மாட்டீங்க, அதுல மாட்டாம தப்பிச்சுக்கலாம். இதுக்கு இந்த விசாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப இங்க வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கம் எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நீருக்கு திரவத்தன்மை வந்து அதனுடைய இயல்புன்னு சொன்னாரு, நெருப்புக்கு வந்து வெப்பம் அதனுடைய இயல்புன்னு சொன்னாரு, கல்லுக்கு வந்து கடினம் அதனுடைய இயல்பு என்று சொன்னாரு. அப்ப மாயையினுடைய நிலை என்ன? அதே மாதிரி அது இடத்துல துர்கடத்துவம் இருக்கு, இல்லாதது இருப்பது போல மாத்தி காட்டுகின்ற ஒரு இயல்பு இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட துர்கடத்துவத்தை பகுத்தறிவால் ஒரு விஷயம் பொருந்தவில்லை என்றால் கூட அனுபவத்தில் அதை தோற்றுவிக்கின்ற ஆற்றல் வந்து மாயையின் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் நமக்கு விசாரணை பண்ணி விவேகத்தால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். அது மாயைகிட்ட இருக்கிற ஒரு துர்கடத்துவமான இயல்பாக பார்க்க முடியுது. அப்ப மாயையின் இந்த இயல்பு வந்து, ஆனா அதன் இடத்துல இருக்கிற சுய இது கிடையாது, சுயமான அந்த ஆதீனம் கிடையாது, அதன் சக்தியின் தன்மையை தான் அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆகவே மாயை என்பது கூடஸ்தனை சார்ந்துதான் செயல்பட முடியும், அதன் மூலமாகத்தான் அது தன்னுடைய ஆற்றலை இவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டாரு. அப்ப இதை நம்ம இந்த இடத்துல இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் 135 இந்த அளவுக்கு நமக்கு ஆழமான விஷயத்த புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து மாயையின் செயல்முறையை புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை நமக்கு உருவாக்குகிறது. இதன் மூலமா இனி வருகின்ற ஸ்லோகங்களிலே அந்த மாயை உலக தோற்றத்தை எவ்வாறு விரிக்கிறது, ஜீவனின் அனுபவத்தை எவ்வாறு உருவாக்குகிறது, மற்றும் ஞானம் இந்த தோற்றத்தை எவ்வாறு நம்மிடத்திலிருந்து விளக்குகிறது என்பதையெல்லாம் வித்யாரிணர் ஆழமாக இனிமேல் அடுத்து வர்ற ஸ்லோகத்துல பேச போறார். அது ஸ்லோகம் 136. நவேதி மாயினம் லோகோ யாவத் தாவத் சமத்கிருதி தத்தே மனசி பஷாத்து மாயை சேத்யு பக்ஷாயதி. அதாவது மாயை சேத்தி உபசாமியத்தின்னு இந்த இடத்துல பிரிச்சு படிச்சா தான் மீனிங் வரும். அதாவது இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, இப்ப உலக மக்கள் வந்து மாயையை அறியாத வரையில், அதாவது மாயை தான் இங்க எல்லா மனமயக்கத்தையும் உண்டு பண்ணது இருக்கு இல்லையா. அப்ப இந்த மாயைனா மனசு, திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. அப்ப இந்த உலக மக்கள் மாயையை அறியாத வரையில் இந்த உலகத்தை பற்றி ஆச்சரியம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மாயையின் விளையாட்டு என்று உணர்ந்த பின்பு அந்த வியப்பு அடங்கி அமைதியாகி விடுகிறார்கள். தானாகவே அந்த மனம் அமைதி அடைந்து விடுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். நான் வேத்தி மாயினம் அப்படின்னு ஒரு வரி இந்த இடத்துல வருது இல்லையா. மனிதன் மாயையை மட்டும் பார்க்கிறான், ஆனால் மாயையை ஆளுகின்றவனை பார்ப்பதில்லை. அப்ப மாயை யார் ஆள்கிறா? மகேஸ்வரன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லோகம் கூட சொன்னோமே, என்ன சொன்னோம், மாயாம் து பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். அதாவது மாயையே பிரகிருதி என்று அறிய வேண்டும், மாயையை ஆள்பவரே மகேஸ்வரன் அப்படின்ட்டு நான் ஸ்வேதாசர உபநிடத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போன வகுப்புல சொன்னேன், அதை மறந்துடக்கூடாது. அப்ப மாயையை ஆள்பவரை நாம் பார்க்கறது இல்லை, வெறும் மாயையை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். அப்ப மாயை உருவாக்குகிற உலகத்தை பார்க்கிறோம், ஆனா எதன் அதிஷ்டானத்துல இந்த உலகம் தோன்றுறது? அந்த அறிவின் அதிஷ்டானத்துல மகேஸ்வரன் இருப்பதனால மாயை வெளிப்படுது, அது புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்ப இங்க லோகஹான் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது லோகம் என்றால் அறியாமையில் வாழும் சாதாரண மனிதர்கள், அவர்கள் உலகத்தை பார்த்து இது இப்படி, இது ஏன் இப்படி நடந்தது என்று வியக்கிறார்கள். சமத்கிருதி அப்படின்னா அவர் ஆச்சரியப்படுறாங்க, பிரமிப்படைகிறார்கள் என்று சொல்றார். அப்ப இந்த மனிதர்கள் வந்து இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அந்த மாயையை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாம இப்படி சிக்கிக்கிறாங்க, அதனால அவர்களுடைய விஷயம் இந்த உலகத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுலயே மாயை சாங்கிறார் இல்லையா, வேதாந்தம் கற்றுக்கொண்டவன் ஒரு புதிய பார்வையை பெறுகிறான். இப்ப இந்த வேதாந்தம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து மற்றவர்கள் மாதிரி மனம் போன போக்கில் வாழ மாட்டோம், நமக்கு என்ன புரிஞ்சிடும், இதெல்லாம் மாயையின் வெளிப்பாடு என்று புரிஞ்சிடும். ஏன்னா மனசு தான் இப்படி எல்லாம் மனதில் நமக்கு உருவாக்கி மயக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அதனால இந்த நிலை புரிஞ்சிட்டா எல்லாம் தோற்றம் தானே, உலகம் என்பது மித்திய என்று சரியாக ஒரு புரிந்து கொண்ட நிலை உருவாக்கப்படும். அப்ப உபாசம் யத்திங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல போடுறாரு. உபாசம் என்றால் அமைதி. அப்ப மனம் உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அமைதி ஆயிடுது. அப்ப இந்த தேவையில்லாத விஷயங்களை போய் சிக்காது இனிமேல். அப்ப ஏன் அப்படி சிக்க மாட்டேங்குது, மனம் வந்து அந்த ஆதாரத்தை அறிந்து விட்டது, அந்த மாயைக்கு காரணமான மகேஸ்வரனை புரிந்து கொண்டு விட்டது. அப்ப இனிமேல் இந்த மனம் வந்து மயங்காது, ஏனென்றால் அந்த மகேஸ்வரனால் தான் இந்த மாயையே இருக்கிறது என்பது புரிந்து கொண்ட பிறகு தனக்கான தனித்துவம் அங்கு இருக்காது. இதை தானே நம்ம வந்து சரணாகதின்னு சொல்றோம் பக்தியில. அதாவது மனசு வந்து நான் செய்கிறேன்ற அகங்காரத்தில் இருக்கிற வரைக்கும் தனித்துவமா இருக்கும், ஆனா அறிவின் அதிஷ்டானத்துல தான் இதன் நிகழுது. நானுங்கிற எனக்குன்னு தனித்த ஒரு அடையாளம் இல்லை அப்படின்னு எப்போது உணருதோ அப்ப தனக்கான தகுதியை விட்டுடும், நானுங்கிற ஒரு அகங்காரத்தை விட்டுடும். அடுத்தது அங்க அறிவு மாத்திரம்தான் இருக்கு. அதை நம்ம வந்து சரணாகதி தத்துவமா பக்தியில பேசினாலும் ஞானத்திலும் இதே தான் விஷயம். நான் மாயையை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மாயைங்கிறது என்ன, மகேஸ்வரனுடைய ஒரு சக்தி. அப்ப மகேஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப மனம் வந்து இப்படி நம்மள மயக்க வைக்குது. அதாவது அறிவு மட்டும்தான் இருக்குது, அறிவினிடமிருந்து வெளிப்பட்ட மனசு வந்து தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு நானே எல்லாம் செய்யறேங்கிற மாதிரி ஒரு ஈகோல ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த அத்வைத வேதாந்தம் படிச்சவங்களுக்கு புரிஞ்ச பிறகு இங்க நான் ஒண்ணும் செய்யல, எல்லாம் அறிவின் அதிஷ்டானத்துல நிகழுதுன்னு புரிஞ்ச பிறகு மனசு வந்து கரைஞ்சு போயிடுது. அப்ப அங்க அறிவு மாத்திரம்தான் இருக்குது. இப்படிதான் நம்ம இந்த பாடத்திட்டத்துல நடைமுறைப்படுத்தி கொண்டு போறோம், புரிய வைக்கிறோம். இதுக்குதான் பல ஆங்கிள் பேசுறோம். அப்போ இந்த இடத்துல ஓமானம் அதே தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைப்பட ஓமானம் எடுத்துக்கலாம், பல உதாரணங்கள் எடுத்துக்கலாம். அதாவது மாயாவியுடைய மந்திர வித்தையை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாய வித்தையை வந்து முதல் முறையாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படா இந்த தொப்பிலிருந்து முயல் கொண்டு வந்தான் அப்படின்ட்டு. அதுவே கொஞ்சம் அந்த முயல் எப்படி வந்துச்சிங்க அப்படிங்கிற டேலண்ட்டை வந்து நீங்கள் அந்த மாயாவியோட தொடர்பு வச்சு கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அட இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு போன பிறகு சிரித்து கொண்டே இருப்பீங்க. அதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறதுக்கோ பயந்துக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை இல்லையா. அப்ப மாயாவி வந்து என்ன பண்றான் எப்படி பண்றான் அந்த ட்ரிக்கு தெரியாத வரைக்கும் தான் ஒரு வியப்பளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும், மிரண்டு போற விஷயமா இருக்கும். ஆனா அது எப்படிங்கிற அந்த டெக்னிக் அந்த ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அட இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா, அதுதான் நான் இவ்வளவு நாள் எப்படி பயங்கரம் நினைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத வரைக்கும் தான் நமக்கு அது ஒரு புதிரா இருக்கும், தெரிஞ்சிட்டா ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு அது சாதாரணம் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி இங்க ஞானிகள் அப்படித்தான் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். மாயையை வந்து ஞானிகள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க மயங்குவது கிடையாது. அதைத்தான் நாம் இங்கே செய்யணும்னு இந்த சாஸ்திரத்தில் இந்த வித்யாரண்யர் இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார். அதை நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஸ்லோகத்தையும் நம்ம வந்து நம்ம நடைமுறையில் அதே மாதிரி போன தடவை விசாரணை பண்ணி மாதிரி நல்லா விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாயினுடைய விளையாட்டு. அப்போ இந்த விளையாட்டை அறிகின்ற சாட்சி யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புனா போதும், அது அந்த தூய அறிவு தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த தூய அறிவு தான் மாயை ஆளுகின்ற மகேஸ்வரன். அப்போ மாயை எது? மனசு. மாயை ஆளுகின்ற மகேஸ்வரன் எது? அறிவு. இவ்வளவுதாங்க கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டா தடுமாற்றமே இல்லை. ஏதோ புதுசா பேரை கேட்டுட்டு மிரண்டு போயிட்டு ஏதோ மாயைங்கிறாங்க பிரம்மங்கிறாங்க, அது எங்கேயோ இருக்குதாமா, அது இப்படிலாம் பண்ணுமாமா, இல்லாதது இருக்கிற மாதிரி பண்ணுமாமா மாய, அந்த மாயை பேய் மாதிரி இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, விதவிதமா இருக்குமா அப்படின்னு மனசு தன்னை பத்தியே தானே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அறியாமை அது. அதனால மனசு தான் இதெல்லாம் பண்ற வேலை. அப்ப மனம் அஞ்ஞானத்தால உலகத்தை உண்டு பண்ணி உண்மை போல பார்த்து மிரண்டு போகுது. ஆனா அதே மனதுக்கு அறிவின் அதிஷ்டானத்துல தான் நீயே இருக்கிற அப்படின்னு காட்டி கொடுத்துட்டோம்னா மறு வினாடி அந்த மனம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகுது. அப்ப அங்க என்ன இருக்கும்? அறிவு மாத்திரம் தான் இருக்கும், பிரம்மம் மாத்திரம் தான் இருக்கும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்காக தான் இத்தனை சாஸ்திரங்கள் எடுத்து நம்ம பேசுறோம். அப்ப இதை பத்தி கீதையும் சொல்லும். கீதையில பகவத்கீதையிலேயே ஸ்லோகம் இருக்கு, அதுல மாயை தத்துவத்தை பத்தி அவர் பேசுவார். எப்படி சொல்வார்னா, தெய்வி ஹேசா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தித்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாயை வந்து என்னுடைய தெய்வீக சக்தி, அதை தாண்டுவது அவ்வளவு எளிது கிடையாது, ஆனால் என்னையே சரணடையவர்கள் இந்த மாயையை தாண்டி விடுகிறார்கள் என்று இவரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சொல்றதா அந்த ஸ்லோகம் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மாயை தான் அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்திருக்கிற ஒரு மகாசக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஸ்ரீகிருஷ்ணன் யாருன்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்க எல்லாமே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை வடிவில கொண்டு வருவாங்க. அந்த மாயைங்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்துல ஒரு சக்தி அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம எப்படி பார்க்கிறோம், பகவான் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அவரு தான் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்ப உண்மையிலேயே அங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணன் யாரு? அறிவு தான். அப்ப மாயைங்கிறது அவருடைய தெய்வீக சக்திங்கிறது என்ன? மனசு தான். அப்ப அந்த நிலை நமக்கு புரிஞ்சா நாமளும் ஸ்ரீகிருஷ்ணனும் வேறு வேறு கிடையாது தானே? ஏன்னா நம்முடைய சுயமும் அந்த அறிவு தானே. நம்ம வந்து நம்மளை அறிவுன்னு அறியாத வரைக்கும் தான் நான் வேறு நீ வேறுன்னு அந்த பிரிவினைகள் எல்லாம். அந்த நிலைக்கு வந்த பிறகு அந்த கிருஷ்ணனே நீங்க தானே? ஏன்னா உங்களுடைய இருப்புனாலதான் இந்த உலகம் இருக்கு. அப்ப அந்த மாயா சக்தி உங்க சக்தி தான், அது மனோசக்தி தான். அப்ப இந்த லெவலுக்கு நம்மள மேல்நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் மகான்கள் பாடுபட்டிருக்காங்க. அதுக்குதான் பகவத்கீதையும் சொல்லுது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தன்னை தன்னைன்னு ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டே வர்றதை வந்து அறிவு அறிவுன்னு மாத்தி பாருங்க. அந்த கீதை படிக்கும்போது நீங்க துவைதிகள் மாதிரி படிக்காம, கீதையை வந்து படிக்கிறவங்க எல்லாம் வந்து துவைதி மாதிரி படிப்பாங்க. எப்படி படிப்பாங்கன்னா, ஏதோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு பெரிய தேவதை இருக்கு, ஒரு தேவன் இருக்கான், அவர் தான் என்னுடைய கடவுள், நான் அவருடைய சிஷ்யன், நான் அவருக்கு தாசன், அவர் எனக்கு தலைவன் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு வேறாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிற மாதிரியே தெரியும். அதுவே அந்த கீதையை படிக்கும்போது மாத்தி படிச்சு பாருங்களேன், அந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் அறிவு, அவரிடத்துல வெளிப்படுற சக்தி தான் மாயா சக்தி. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசு. அப்ப உங்களுக்கு அந்த கிருஷ்ணனும் அந்த மாயா சக்தியும் ஒரு கதாபாத்திரம், அது உங்களை காட்டி கொடுக்குற ஒரு கதாபாத்திரம், அவ்வளவுதான். அது ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்த பகவத்கீதையை எடுத்து பேசுகின்ற சாதாரண பௌராணிகள் பேசுற மாதிரி இல்லாம, நார்த் இந்தியாவில வந்து அட்கடானந்தான ஒரு சுவாமிஜி இருக்காரு, அவர் வந்து அழகா இந்த மனசையும் அறிவையும் இணைச்சி ஒரு கீதை எழுதியிருக்காரு. அது வந்து யதார்த்த கீதைன்னு பேரு. அவர் தான் அந்த கீதைக்கே அருமையான ஒரு டெபினிஷன் கொடுத்த ஒரு மகான் ஞானி, சுவாமி அட்கடானந்தான் இருக்காரு நார்த் இந்தியாவில. அந்த யதார்த்த கீதை அப்படிங்கிறது எல்லா மொழிகள்லையும், தமிழ்லையும் கிடைக்குது, எல்லா மொழிகள்லையும் இருக்கு. அது யதார்த்த கீதைன்னு நீங்க போய் வெப்சைட்ல கிளிக் பண்ணீங்கனாலே வந்துடும். யதார்த்த கீதைன்னு கொடுங்க வெப்சைட்ல கொடுத்தீங்கன்னா யதார்த்த கீதை வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ்லயும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அட்கடானந்த சுவாமிக்கு வந்து சேவை செய்யக்கூடிய சிஷ்யர்கள் நிறைய இருக்காங்க. எல்லாம் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட மொழி மாற்றம் செஞ்சு, அப்பெல்லாம் ஏஐ கிடையாது, இப்பதான் ஏஐ வந்துருச்சு. நீங்க இங்கிலீஷ்ல கொடுத்த உடனே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஆனாலும் ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாலும் திருப்பி மெனக்கெடணும், அதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குமா? அதுக்கு அது தெரிஞ்ச மாதிரி மாற்றி மாற்றி போட்டுரும், நாம் அதை திருப்பி உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ அதுவும் ஒரு வேலை தானே. அப்போ இப்படி ஒரு ரெண்டு வேலை வாங்குவோம். அப்போ வந்து அவங்களே ஒவ்வொன்றும் மொழிமாற்றம் பண்ணாங்க அந்த யதார்த்த கீதையெல்லாம். அந்த யதார்த்த கீதையெல்லாம் நான் ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடியே, ஏஐஎல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய டெலகிராம் சேனலில் அதை பற்றி போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போல்லாம் நான் கிளாஸ் எடுக்கும்போது யதார்த்த கீதையை பற்றி போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம பழைய மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த புக்கு கூட அதில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணி படிங்கன்ட்டு. அந்த புக்கு கூட நான் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி அதுலேயே போட்டு விட்டுருந்தேன் அந்த டெலகிராம் சேனலில். அது ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த புக்குக்கு எடுக்காதவங்க இப்போ வந்து கூகுளில் போய் யதார்த்த கீதைன்னு குடிங்க, அது வந்துடும். அந்த சுவாமிஜியும் ஃபோட்டோ இருக்கும், ஒரு மிகப்பெரிய மகானவர். அதுதான் உண்மையான கீதை. கம்ப்ளீட் மைண்டு தான். எப்படி மைண்டு பேசுது? கௌரவர்கள்லாம் வந்து தாட்ஸு, கௌரவர்கள் எல்லாமே தாட்ஸ் தான். 100 பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க அந்த கதையில படிக்கிறீங்க இல்லையா, பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்ட்டு. இது கதை படிக்கிறதுக்கு வேணா சுவாரஸ்யமா இருக்கும், நடைமுறையில யோசனை பண்ணி பாருங்களேன். 100 குழந்தைகளை பெக்க முடியுமா? ஒரு பெண்மணி வந்து 100 குழந்தைய பெக்க முடியுமா? ஒரு 5 பேர் பெக்கலாம், 6 பேர் பெக்கலாம், அல்லது 10-15 கூட பெத்திருக்கலாம் மேக்சிமம். அது அந்த காலத்துல 10-15 கூட பெத்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துல 1 பெக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அந்த காலத்துல 10-15 கூட ஈஸியா பெற்றாங்க. பெக்க முடிஞ்சதுன்னா என்ன காரணம்? உடல் வலிமை தான் காரணம். அதாவது அந்த காலத்துல பெண்மணிகளுடைய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துள்ள உணவுகள், நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்களால அந்த டெலிவரியும் வந்து அவங்களால சுகப்பிரசவம் பண்ண முடிஞ்சுது. பட் இன்றைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சொங்கி மாதிரி இருக்கிறதுனால ஒருத்தராலையும் சுகப்பிரசவம் பண்ண முடியறதில்ல. சாப்பாடும் சரியில்லை, பழக்க வழக்கங்களும் சரியில்லை. அப்போ வந்து எப்படி அவங்களால சுகப்பிரசவம் பண்ண முடியும்? அல்ல அபார்ஷன் ஆயிடுச்சு, குழந்தை ஆகிறது இல்லை, இல்லைன்னா ஆப்ரேஷன். இப்படியே தான் பெரும்பாலும் இன்றைக்கெல்லாம் யூத் இருக்காங்க இல்லையா. அதெல்லாம் என்னென்னா ஹேபிட்ஸ் தான், ஃபுட் ஹேபிட்ஸு, வளர்ப்பு முறை, அப்புறம் எல்லாமே பழக்க வழக்கங்கள் தான் காரணம். இப்படிலாம் இருக்கட்டும், ஆனால் இப்போ அதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், 100 குழந்தைகள் சாத்தியமே இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து கதாபாத்திரங்களை உருவாக்குறது எதுக்குன்னா நம்முடைய தாட்ஸில் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது அந்த யதார்த்த கீதை வந்து அருமையாக விளக்கும். அதில் ஆடியோவும் இருக்குது. நீங்கள் வந்து யதார்த்த கீதை வந்து புக்கும் படிக்கலாம், அதே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி ஆடியோவும் கேட்கலாம். ரொம்ப அருமையாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். MP3 ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தமிழில் விளக்கம் கொடுப்பாங்க, கேட்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு, யதார்த்த கீதா. ஏன்னா இந்த கீதை இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாயை என்னுடைய தெய்வீக சக்தி, அதை தாண்டுவது அவ்வளவு எளிதல்ல, ஆனால் என்னையே சரணடைகிறவர்கள் இந்த மாயையை தாண்டி விடுகிறார்கள்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றதுனால நம்ம எப்படி பார்க்கணும்? இந்த மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வாழ்க்கையை வெல்ல முடியாது, இந்த உலகத்தை நீக்க முடியாது. அப்போ எப்போ நீங்க உங்க மனதை விசாரிச்சு ஆனால் அந்த தூய அறிவு தான் உங்களை உணர்றீங்களோ அப்போ நீங்க இந்த மனசை கடந்து வெளியே வந்துடலாம் இல்லையா? அதை தான் இங்க சொல்றாரு கீதையில், இந்த விஷயம் தான் சொல்றாரு. அதை இப்படி சொல்லும் போது ஒரு பாமரன் படிக்கும் போது ஏதோ மாயை பயங்கரமான சக்தி போல் இருக்கு, அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட தான் இருக்கும் போல் இருக்கு, இவரை சரணடைஞ்சிட்டா அந்த சக்தியை நம்ம வென்று விடலாம், தாண்டி விடலாம் போல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லையா. அப்போ இது துவைதம், ஏன்னா நமக்கு வேறாக இறைவனை பார்ப்பது. ஆனா அந்த சுய அறிவுல இந்த உலகம் பிரகாசிக்குதுங்கிறது அத்வைதம். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? முதல்ல அறியாமை இருக்கு, மாயை கண்டு ஒரு வியப்பு இருக்கு, ஆச்சரியப்படுது மனசு, விசாரணை பண்ணி பார்த்தா மாயை புரிஞ்சு போகுது, அதுக்கப்புறம் தானாவே மன அமைதி வந்துடுது. இதை தான் சொல்றாரு இங்க உபசாமியத்தி அப்படின்னு ஒரு சொல்லு சொல்றாரு இல்லையா. அந்த சொல் என்னன்னா, வேதாந்தத்தின் நோக்கம் இந்த உலகத்தை மறுப்பதல்ல, உலகத்தை பற்றிய மனக்கலக்கத்தை அமைதிப்படுத்துவது. இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இங்க அத்வைத வேதாந்தம் எப்படி வருது அப்படின்னா, உலகமே இல்லை என்று சொல்வது கிடையாது, உலகத்தை மறுப்பதும் கிடையாது, ஆனால் உலகத்தை பற்றிய மனக்கலக்கம் இருக்கு இல்லையா, நம்ம இடத்துல தவறான புரிதல் இருக்கு இல்லையா, அதை நீக்கிக்கிட்டீங்கன்னா போதும், தானாவே மனசு அமைதியாயிடும். ஏன்னா மனசு தானே உலகத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்போ அந்த மனம் அமைதியான உடனே அங்கே அறிவு பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தானே உலகமே இருக்குது. அப்போ அந்த அறிவு இருக்கிறதுனால உலகம் இருக்குது, அதனால எனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிறதுனால கண்ணாடியிலே உருவம் தெரியுது, அதனால எனக்கு என்ன பிரச்சனை? அது தெரியக்கூடாது, நான் இப்பயே கண்ணாடி உடச்சு எரிஞ்சிருவேன்னு சொல்ல முடியுமா? கண்ணாடியும் இருந்துட்டு போகுது, என்னுடைய உருவமும் தெரிஞ்சுட்டு போகுது, அது நான் இருக்கிறதுனால தானே, எதுக்காக நான் அதை போய் அழட்டிக்கணும்னு நான் கடந்து போயிடுவேன், கண்ணாடியும் உடைக்க மாட்டேன், கண்ணாடியில் தெரிஞ்ச உருவத்தை கண்டு கலங்கவும் மாட்டேன். காரணம், எனக்கு நாலேஜ் இருக்கு, பிரதிபிம்பம் தானே, என்னுடைய உருவம் தானே அந்த கண்ணாடியில் தெரியுது, இதுக்கு எதுக்கு போய் நான் அலட்டிக்கணும் அப்படின்னு நான் அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி ஞானிகள் இந்த உலகத்தை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இவ்வளவுதான் எக்ஸாம்பிள். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு இதை நான் நீக்கிறேன் போக்குறேன், எனக்கு உலகமே வரக்கூடாது, யாரும் விவகாரத்துக்குள்ளேயே வராதிங்க அப்படின்லாம் போய் மைண்டு சொல்லணுமா? அவசியமே கிடையாது. புரிஞ்சிட்டா கடந்து போக முடியும், மாயையை கடந்து போக முடியும். அப்போ இங்க வந்து இந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதை வந்து 137 ஸ்லோகத்துல இன்னும் எப்படி சொல்ல வராருன்னு பார்ப்போம். பிரசரந்திஹி சோத்யானி ஜகத் வஸ்துத்வதாசு ந சோத்தனீயம் மாயாயாம் தஸ்யாத் சோத்தியை கரூபதகா. வித்யாரண்யர்லாம் வந்து ரொம்ப பாண்டித்யம் பெற்ற ஒரு புலவராக இருக்கிறதுனால சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படியே இணைச்சிக்கிறாரு, ரொம்ப டஃப்பாக இருக்கு. அதாவது அதை பிரித்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட் நாலேஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இருந்தாலும் நம்ம அதை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ எப்படி புரிய வைக்கிறாருன்னா, சோத்தியை க ரூபத்தகா அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா, அதை எப்படி பிரிக்கணும், சோத்யா ஏக்க ரூபத்தகான்னு பிரிக்கணும். சோத்யா ஏக்க ரூபத்தகா, அதாவது அது தானே ஒரு கேள்விக்குரிய பொருளாக இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, உலகம் வந்து பாரமார்த்திய சத்தியம் என்று வாதிப்பவர்களிடமே எண்ணற்ற கேள்விகள் எழுகின்றன, ஆனால் மாயையை பற்றி தனியாக அத்தகைய கேள்விகளை எழுப்ப வேண்டியது இல்லை. ஏன் என்றால் மாயை தானே விளக்கப்பட வேண்டிய ஒரு தோற்ற நிலையாகும், விசாரணைக்குரிய ஒரு தோற்றம் தான் என்று இந்த இடத்துல ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதுதான் ஜகத் வஸ்துத்வ வாத்திசு அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்ப சிலர் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சாரர் சொல்றாங்க, இந்த உலகம் வந்து பாரமார்த்திய சத்தியம் அப்படின்னு ஒரு கருத்தை ஏத்துக்கிட்டா பல கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கும். என்னென்ன கேள்விகள்? இப்ப உலகம் உண்மையா இருந்தா அது எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது, யார் படைத்தார்கள், அப்ப அப்படிப்பட்ட படைப்புல எனக்கு ஏன் தூக்கம் வருது, எதனால சமத்துவம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் அது ஒற்றுமை கிடையாது, அப்புறம் எதனால இந்த பிறப்பு இறப்பு வருது அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நம்ம கேட்க வேண்டி வரும். எப்ப கேட்கணும், ஏன் கேட்கணும், எதுக்காக கேட்கணும், உலகம் உண்மையாக இருந்தால் இதுதான் பாயிண்ட். அப்ப இங்க வந்து எப்பயுமே அதான் நான் சொல்றேன், அதாவது ஒரு விஷயம் வந்து உண்மைன்னா அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும், பொய்யன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது இல்லை. இதான ஈஸி மெத்தடு. இப்ப நீங்க வெள்ளைக்காக்காவை பாத்தீங்களா? ஆமா, அங்க பார்த்தேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எங்க பாத்தீங்க, எந்த இடத்துல பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, எத்தனை மணிக்கு பாத்தீங்க, எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம். நீங்க வெள்ளைக்காக்காவை பாத்துட்டீங்களான்னு ஒருத்தர் கேட்கும்போது ஆமா பாத்துட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா திருப்பி நான் ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்கலாம். எந்த டைம்ல, எப்போ, எந்த இடத்துல, எத்தனை மணிக்கு வந்துச்சு, எப்படி இருந்தது, மற்ற காக்கா மாதிரியே இருந்ததா, இல்லை தலை வேறமா இருந்ததா, அதனுடைய அழகு வேறமா இருந்ததா, அப்படி கேட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த வெள்ளைக்காக்காவை பார்த்தீங்களா, நான் கேட்ட உடனே வெள்ளைக்காக்காவா எனக்கு தெரியலீங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது, கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளோதான், பார்க்கல, உங்ககிட்ட போய் நான் என்னத்தை கேட்கறதுக்கு இருக்கு, நானும் விட்டுடுவேன். அப்போ இந்த மாதிரி, இந்த உதாரணம் புரியுது இல்லையா, இந்த மாதிரி இந்த உலகம் வந்து உண்மைன்னு சொன்னா அதுக்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை நம்ம சொல்லணும். அது எப்போ தோன்றியது, ஏன் தோன்றியது, இந்த உலகத்தை யார் படைச்சா, அப்புறம் இந்த உலகத்தில் ஏன் எனக்கு துக்கம் வருது, அப்புறம் ஏன் இந்த உலகத்தில் ஒற்றுமை கிடையாது, எதனால பிறப்பு இறப்புன்னு ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை நம்ம எழுப்பலாம். அப்போ இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. மாயாயாம்ன சோதனீயம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அப்போ அத்வைதம் என்ன சொல்லுது, உலகம் மித்யா என்று சொல்லிடுது, மாயையின் வெளிப்பாடு என்று சொல்லிடுது. அப்போ உலகத்தை பற்றிய அதே வகை கேள்விகளை பாரமார்த்திய நிலைக்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சத்தியம்னு சொன்னா தானே ஆயிரம் ஆயிரம் நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இங்க நம்ம சத்தியம்னு சொல்றதில்லை, அசத்தியம்னு சொல்றதில்லை, அசத்தியம்னு கூட நம்ம தள்ளுறதில்லை, தோற்றம்னு சொல்லிட்டோம். அப்போ தோற்றம்ங்கும் போது அதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும், அது மாறிக்கிட்டே இருக்கும்பா, தோற்றம்னா அது இப்போ இருக்கும், திடீர்னு மறைஞ்சிடும், வரும் போகும், அது அனிர்வச்சனீயம், அவ்வளோதான், அதை பற்றி விளக்க முடியாது, அதுதான் மாயை, அதுதான் உலகத்தினுடைய தோற்றம். அப்போ இந்த மாதிரி நமக்கு வேதாந்த சாஸ்திரம் கொண்டு போகும்போது உங்களுக்கு அது ஈஸியாக போயிடும், உண்மையும் அதுதான். அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் ஏன் இல்லைங்கிற விளக்கம் கொடுக்கணும். அப்போ இங்கே இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, அது வெறும் தோற்றம் தான், ஆனால் நான் இருக்கிறதுனால நானும் இல்லைன்னா உலகம் இல்லை. அப்ப என்னுடைய இருப்புனால உலகம் இருக்கு. எப்படி? இப்ப நான் விழிச்சுக்கிட்டு இருந்தா உலகம் இருக்கு, நான் தூங்கிட்டா உலகம் இல்லை. அப்ப நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, விழிச்சுக்கிட்டு இருக்கும் போது தானே கேட்குறீங்க, தூங்கும் போது எங்க போச்சு அந்த கேள்வி எல்லாம்? அப்ப மறைஞ்சு போதில்ல. அப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறவன் யாரு? எல்லாம் மைண்டே தான். அப்ப விழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மைண்ட் என்ன கேள்வி வேணா கேட்கும், தூங்கும் போது எந்த கேள்வியும் கேட்காம தூங்கும். அப்ப இந்த கேள்வி கேட்கறதும் கேள்வியை கேட்காம தூங்குறதும் மனசு. ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது அறிவு. அப்ப அறிவு மட்டும்தான் உண்மையில இருக்கு. இது வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வந்து போறது எப்படி உண்மையா இருக்கும்? நிச்சயமா உண்மையாக இருக்க முடியாது. அப்ப அது வந்து போற ஒரு தோற்றம் தான் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அந்த தோற்றம் ஏன் வருது? அறிவு இருக்கிறதுனால வருது. அறிவே இல்லைன்னா அது வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அறிவு இல்லாம போகாது, அது எப்பவும் இருக்கக்கூடிய வஸ்து. அப்ப அதுல இருந்து வெளிப்படுகின்ற மனசு வந்து போகுது, அதனால நமக்கு இந்த உலகம் வந்து போகுது. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையா போயிடும். இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இதை நம்ம ஒரு ஓமானத்தோடு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க. அந்த சினிமாவில் ஒருத்தர் இறந்து போன மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சீனை வந்து அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, திரைப்படத்தை ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மனிதன் ஏன் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க அம்மா கிட்ட கேட்குது. அப்போ திரைப்படத்தில் அந்த கதைக்குள்ள அந்த கேள்விக்கான பதில் இருக்கலாம். ஆனால் திரைப்படம் முடிந்த பிறகு இந்த கதாபாத்திரம் உண்மையில் ஏன் இறந்தார் என்று கேட்பதற்கு பொருத்தமற்றதாக வல்லவா நமக்கு தெரியுது. அது மாதிரி ஏன்னா இப்போ அந்த குழந்தைய பொறுத்தவரைக்கும் சினிமாவில் அந்த சீன் இறந்து போன சீன் உண்மை மாதிரி இருக்கு. அதனால அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஏன் அவர் இறந்துட்டாருமா, ஏம்மா அவர் இறந்துட்டாருன்னு கேட்குது. ஆனால் அது கதையில கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். அவர் வரவும் இல்லை, அவர் இறக்கவும் இல்லை. ஆனால் அது ஒரு தற்காலிகமாக ஒரு படம். ஆனால் அந்த குழந்தைக்கு அதை சொன்னால் புரிஞ்சுக்குமா? புரிஞ்சிக்காது. அதனால அவங்க அம்மா வந்து பாரு கம்முன்னு படத்தை பாரு, தொந்தரவு பண்ணாம படத்தை பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப அது மாதிரி இங்க உலகத்திலையும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் வந்து போறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு டைம் வேஸ்ட்? நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஏன்னா புரியாம அவன் புரியாம கேட்டுக்கிட்டே இருப்பான், நாம புரியாம பதில் சொல்ல முடியுமா? நமக்கு தான் புரிஞ்சு போச்சு இல்ல. அப்ப நீ சும்மா வேடிக்கை பாருப்பா, சும்மா தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதைத்தான் இங்க ஞானிகள் பண்றாங்க. ஏன்னா ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அது திரைப்படம் என்பதை அறிந்து விட்டார்கள். அப்ப மாயின் நிலையை உணர்ந்த பின்பு அந்த தத்துவ கேள்விகள் எல்லாம் தானாகவே தணிந்து விடுகின்றன என்று நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு ஓமானம் கூட இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. எப்படின்னா இப்ப கனவுல வந்து நம்ம ஒரு பெரிய அரண்மனையை பார்க்கிறோம். அந்த அரண்மனைக்குள்ள நம்ம அப்படியே ஒரு ஒரு நாள் ராஜா மாதிரி வாழ்ற மாதிரி எல்லாம் கூட நமக்கு வாழ்க்கை இருக்குது. அது நல்லா ஆனந்தமாவே இருக்கு. ஏன்னா அரண்மனை வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. ஆனால் திடீர்னு கனவு களைஞ்சிடுது. விழிச்சு பார்த்தா அரண்மனையே காணோம். அப்போ எல்லாம் தோற்றமாக மாறிடுச்சு. அப்போ கனவு காணுகின்ற வரைக்கும் நம்மளை ராஜா மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கனவு களைஞ்ச பிறகு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்கு கிடையாது. அரண்மனையும் இல்லை, நம்ம ராஜாவும் இல்லை, ஆடம்பர வாழ்க்கையும் இல்லை. நம்ம எப்பயும் போல சாதாரண நபராக இருக்கிறோம். அப்போ இது எப்படி நமக்கு அந்த கனவு தோற்றம் தான், அந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு புரியுதோ, அது மாதிரி இப்போ இந்த நனவு உலகத்திலையும் இப்போ உங்களுக்கு கொடுக்கிட்டு இருக்க கதாபாத்திரம், நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற கதாபாத்திரம் அது எப்படி வேணா இருக்கலாம். உண்மையிலேயே இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு ராஜ வாழ்க்கையாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு வறுமையான வாழ்க்கையாக கூட இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே உண்மையில் தோற்றம் தான். ஏன்னா அது இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை விட்ட பிறகு அந்த வாழ்க்கையும் உண்மை கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து போற ஒரு தோற்றம். அப்ப அந்தந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அதுல போய் நம்ம மாட்டக்கூடாது. அந்தந்த ரோல் அது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும்ன்ட்டு நாம அதுக்கு வெளியிருந்து சாட்சியா பாக்குற ஒரு நிலை நமக்கு வந்து விட்டா இந்த உலகம் என்பது ஒரு திரைப்படம் மாதிரி மாறிடும். அப்ப இந்த படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஆனந்தமா இருக்கலாம் இல்லையா? அதுதான் சாட்சி நிலை, அந்த சம்பந்தப்படாத நிலை. அது வந்து புரிஞ்சிட்டுச்சுன்னா போதும், அறிவு தன்னுடைய சுயத்துல அப்படியே நிற்கும், மனசு அடங்கிடும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்லோகம் அதை தான் நமக்கு அறிவுறுத்துது. அப்ப நாம இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படை விஷயமா என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தை பாரமார்த்திக சத்தியமா ஏத்துக்கவே கூடாது. அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உலகம் உண்மைன்னு நினைச்சிட்டீங்கன்னா எண்ணற்ற கேள்விகள் உங்களுக்கு வந்துடும். அந்த கேள்விக்கான பதில கொடுக்கவே முடியாது. அதனால இந்த உலகம் என்பது வெறும் விவகாரத்துக்கான சத்தியம்தான், வியாபகாரிக சத்தியம்தான். ஆனா உண்மையில நம்மை நாம் உணர்வது மட்டும்தான் பாரமார்த்திக சத்தியம். அதுதான் வேதாந்தம் சொல்ல வருகின்ற ஆழமான உண்மை என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இத வந்து மாண்டூக்கிய காரிகையில கௌடபாதர் ஒரு அழகான ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்னா, நான் இரோத்தோ நா சோத்பத்தீர் நா பத்தோ நா ச சாதகா நா முமுக்சுர் நவை முக்த இத்தியேசா பரமார்த்ததா. இங்க என்ன சொல்றாருன்னா, பரமார்த்தான்னு சொல்றார் கடைசியா. அதாவது பரமார்த்த நிலையில உற்பத்தியும் இல்லை, அழிவும் இல்லை, அங்கு பந்தமும் இல்லை, சாதகனும் இல்லை, ஏன் முமுட்சு கூட இல்லை, ஆகவே முக்தன் கூட இல்லை. அப்ப அதுதான் உண்மையான பரமார்த்த உண்மை அப்படிங்கிறத கௌடபாதருடைய காரிகையில வியாபகார சத்தியமும் பாரமார்த்திய நிலையும் புரிய வைக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க கௌடபாதர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பாரமார்த்த நிலை அப்படிங்கிறது என்ன தெரியுமா, அந்த தூய அறிவு நிலை, அதாவது அந்த பிரம்மமா நீங்க மாறின அற்புதமான நிலை, அது அந்த ஏழு நிலைகளை கடந்த நிலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஏழு தத்துவங்கள், அறியாமை, ஆவரணம், விட்சேபம், பரோட்சம், அபரோட்சம், அப்புறம் அந்த திருப்தின்லாம் சொன்னேன் இல்லையா, ஏழு விஷயங்கள் நான் சொன்னேன். அந்த ஏழும் எப்படி கடக்கிறதுன்ட்டு பத்து மனிதர்களுடைய கதை, தசமன்னுடைய கதை சொன்னேன். அப்போ அந்த ஏழு விஷயங்களை கடக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், திருப்தி கிடைச்சிடுதுல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து பேரும் கிடைச்சிட்டாங்க, பத்தாவது மனிதன் இருக்கிறான், அப்ப எனக்கு கவலை போயிடுச்சு, சோகம் போயிடுச்சு, நம்ம பத்து பேர் இருக்கணும்னு சந்தோஷம் வந்துருச்சு, திருப்தி ஆயிட்டான். அதுக்கு முன்னாடிதான் ஒருத்தனை காணும் ஒருத்தனை காணும்ன்ட்டு புலம்பிக்கிட்டே இருந்தோம். அந்த ஒருத்தனும் உண்மையிலே காணாம போல, நம்மள நம்ம என்ன முட்டுட்டோம், மத்த ஒன்பது பேர் என்னட்டு என்னட்டு நான் இல்லை நான் இல்லைங்கிறத சொல்றது பதிலாக இன்னொருத்தனை காணும் இன்னொருத்தனை காணணும்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, இங்க நானே அதுவாக இருந்து கொண்டு எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, அதுதான் அஜ்ஞானம். இப்ப நாம அந்த நிலையை அடைஞ்சிட்டா அந்த ஏழு நிலைகளை கடந்து எட்டாவது நிலை தான் நமக்கு அந்த உயரிய நிலை. இது அழகா யோகசாஸ்திரம் சொல்லும் இல்லையா, சமாதின்னு பேரு. நீங்க ஏழு நிலைகளை கடந்து அட்டாங்க யோகத்துல எட்டாவது நிலைக்கு பேரு சமாதி. இது ஒரு சூட்சம பரிபாசை, இதெல்லாம் நம்ம வெளிப்படையா உடைக்க கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு உடைக்கிறேன். அதாவது சமாதி அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க அந்த ஆதியோடு சமமாயிட்டு இருக்க. அதே மாதிரி ஏழு சக்கரங்கள் இருக்கு, ஏழு சக்கரம், அப்ப சகஸ்ரஹாரம், அப்போ பிரம்மரந்திரம் இருக்கு இல்லையா, அதையும் கடக்கிறது. அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்கு இல்லையா, அது உடம்பு கடந்த நிலை. அங்கே உடம்பே இல்லை, நீங்கள் ஏழு சக்கரங்களை உடம்புக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கலாம். அது வந்து யோக மார்க்கத்தில் நீங்கள் வந்து அந்த பயிற்சி பண்ணுறேன் இந்த பயிற்சி பண்ணுறேன், அதில் வந்து கீழே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்தையும் பிடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளை நீங்கள் அந்த இடத்துல மையப்படுத்தி நீங்கள் சில பயிற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, இதெல்லாம் இந்த உடம்போட பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை தான். உடம்பு விட்ட பிறகு இதெல்லாம் இருக்காது இல்ல. ஆனா இதை வந்து சூட்சமா புரிய வைக்கிறாங்க பரிபாசையில. அப்ப ஏழு நிலைகளை நீங்க கடந்து, இந்த ஏழு சக்கரங்களை கடந்து மேல போயிட்டீங்கன்னா துரியம், அதுக்கப்புறம் துரியாதீதம்னு ஒரு நிலை, துரியத்துக்கு அதீதமான ஒரு நிலை இருக்கு, அதுதான் பிரம்ம நிலை. அங்க வந்து பரமார்த்திய நிலை, அதாவது பரமார்த்த நிலை அது. அதை சொல்றாரு கௌடபாதர் அழகா சொல்றாரு. அதை எப்படி சொல்றாரு, அந்த நிலையில பரமார்த்த நிலையில உற்பத்தியும் கிடையாது, அழிவும் கிடையாது, அங்கு பந்தமும் இல்லை, பந்தம்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய சாதகனும் இல்லை. அப்ப இங்க யாராவது முமுட்சு இருக்கானா, மூக்ஷம் இல்லை முக்தனும் இல்லை. ஏன், முமுட்சுங்கிறவன் ஆரம்பத்துல இதை பத்தி தெரிஞ்சுக்க வரான், தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் மோட்சத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவான். முமுட்சுன்னா என்ன, மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவன் முமுட்சோ. அப்போ நீங்க வந்து ஒரு பாடத்தை படிக்க வந்த உடனே எனக்கு மோட்சத்தை தெரிஞ்சுக்கணும் வந்திருக்குங்க, அறம்பொருள் இன்பம் வீடு, எனக்கு வீடு பேரை காட்டி கொடுங்கன்னு சொல்லி நீங்க எங்கிட்ட கேட்கற மாதிரி ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது மோட்சத்தை நோக்கிய ஒரு பயணம், அதுக்கு பேரு முமுட்சு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு முக்தி இருக்கா, முக்திங்கிறதே ஒண்ணு இல்லை. ஏன், பரமார்த்த நிலையில அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே. அப்ப அங்க போயிட்ட பிறகு இரண்டாவதான பொருள் ஒண்ணு இல்லவே இல்லையே, அப்புறம் என்னத்தை போய் நீங்க அதை பண்றேன் இதை பண்றேன், அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன், அந்த கர்மா இந்த கர்மா, அப்புறம் நான் முக்தன், நான் ஜீவன் முக்தன் அல்லது விதிர முக்தன், எதுவுமே கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே. இதைதான் நம்ம ரிபுகீதையில பார்த்தோம். ரிபுகீதையெல்லாம் உடைச்சிட்டோம்ல, ரிபுகீதையிலாம் முழுசா உடைச்சாச்சு. நிறைய பேருக்கு அது ரிபுகீதை படிச்சு கூட புரியல. நம்ம எடுக்கிற இந்த பாடமெல்லாம் யார் புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா, உண்மையிலேயே நீங்க டைரக்டா இந்த கிளாஸ்ல வர்றவங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, வெளியிருக்கிறவங்க எல்லாம் அருமையா புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு கூப்பிட்டு அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா அவ்வளவு ஞானத்தில் இருக்காங்க. ஏன்னா அதான் ஃபீட்பேக், எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க அந்த யூடியூப்ல, அந்த ரிவ்யூ இதை கேட்டுட்டு எப்படியா என்னுடைய நம்பரை வந்து அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துருப்பாங்க போல்றது. எடுத்துட்டு கூப்பிட்டு அருமையா உடைச்சிட்டீங்க, இப்படியெல்லாம் யாருமே உடைக்க மாட்டாங்க, இவ்வளவு அருமையா புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு பாருங்க, அதுதான் நான் இந்த பாடத்தை எடுத்ததுக்கே சந்தோஷம். ஏன்னா இந்த பாடத்தை நான் இவ்வளவு மெனக்கெட்டு எடுக்கிறேன்னல்ல, இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ரிப்ளை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் நாம பட்ட பலன், அதாவது நம்ம எடுத்த இந்த எஃபர்ட்ஸுக்கான பலன். அதுதான் நான் ஈஸ்வர காரியமா பாக்குறேன், அது எப்படி தன்னை வெளிப்படுத்துது, யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புது, அது எப்படி எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்குது, அப்படிதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டெப்தான சப்ஜெக்ட் இது, அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும், அந்த பாரமார்த்திய நிலைங்கிறது என்ன, அது துரியத்துக்கு மேல இருக்கிற துரியாதீதம். ஆனா நாம துரியம் வரைக்கும் தான் நின்றுகிட்டு இருப்போம், நான் அங்க பண்றேன் இங்க பண்றேன், சமாதி அடைய போறேன், முக்தி அடைய போறேன், அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க உண்மையான நிலை என்னங்கிறத மிகப்பெரிய ஞானிகள் கௌடபாதர் போன்றவர், ஆதிசங்கரர் போன்றவர்கள்லாம் நிரூபிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில கூட்டம் வந்து அதை அப்படி ஓப்பனா சொல்ல மாட்டேங்குது. என்ன காரணம்னா, அதை அப்படியே வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணிட்டே போறதுல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும் போட்டிருக்கு, அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் வெளிப்படையா உடைச்சு விட்டோம்னா இங்க வந்து இதுக்கு மேல இந்த விஷயம் எல்லாம் கேட்கறது எதுக்கு தெரியுமா, ஒரு சுகம் இருக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கு, அப்படிதான் பார்க்கணும். இப்ப நான்லாம் இந்த அத்வைத வேதாந்தத்தை படிக்கிறதும் சொல்றதுமே என்னையே நான் அனுபவமாக்குன ஒரு சுகம் இருக்குல்ல, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுல்ல. அதாவது சர்க்கரையினுடைய சுவையை சர்க்கரையை அறியுமா, அது அறிந்துகிட்டா உங்ககிட்ட சொல்ல முடியுமா, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்ட்டு இன்னொருத்ததான் நக்கி பார்த்து அது இப்படி இனிப்பா இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆனா அந்த சுவைய தன்னிடத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொருளுக்கு அதை வெளிப்படுத்தவே முடியாது, அதுவாவே அது இருக்குது, அப்படிதான் இங்க ஆத்மா இருக்கு. அப்ப அந்த பரமார்த்த நிலை என்பது உற்பத்தி கிடையாது, அழிவு கிடையாது, பந்தமும் இல்லை, அங்கு பந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய சாதகனும் இல்லை, அங்கு முமுட்சுவும் இல்லை, மோட்சமும் இல்லை, முக்தனும் இல்லை, இதுவே பரமார்த்த உண்மை என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இதுல நீங்க எவ்வளவு பெரிய ஒரு உயரிய விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா, அத்வைத வேதாந்தத்தின் அந்த டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அதை வித்யாரண்யர் வந்து எந்த கேள்வியுமே தடை செய்யாம, எந்த கேள்வியில எப்படிப்பட்ட கேள்வி எழுந்தாலும் அதை உன்னுடைய சுய அறிவில் ஆராய்ந்து பார் அப்படின்னு நமக்கு இங்க உணர்த்துறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய உபதேசத்தை மகான்கள் வந்து ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால புரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்க மாயை என்பது ஒரு சுயாதீனமான விஷயம் கிடையாது, அதே சமயம் அதை பாரமார்த்திய பொருளாக எடுத்துக்கொண்டால் முடிவில்லாத பல கேள்விகள் எழுந்துவிடும். அதனால மாயை என்பது எப்பொழுதும் தோற்றம்தான், மித்தியா மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு உண்மை புரிந்துவிடும். என்ன உண்மை? பிரம்மம் சத்தியம் என்ற உண்மை. ஏன்னா பிரம்மம் தானே உண்மை, சத்தியம்ங்கிற வார்த்தையே உண்மைன்னு சொல்றோம் நம்ம, அவ்வளவுதான். பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா, அப்போ அவ்வளவுதான், வேதத்தினுடைய மகா வாக்கியம் புரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு மேல என்னத்தை சொல்றதுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப வேதாந்தத்தின் இந்த மாதிரி விவாத முறை ஒரு முக்கியமான நியாயத்தை எடுத்துரைக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப வித்யாரண்யர் எதிர்வாதியிடம் மிக நுட்பமாக இந்த ஸ்லோகத்துல என்ன கூற விரும்புகிறார்ன்னு கேட்டா, நீ என் கருத்தை கேள்வி கேட்கலாம், ஆனால் உன் கேள்வியை இன்னொரு கேள்விக்குரியதாக இருந்தால் முதலில் அதற்கு பதில் கூற வேண்டும், கேள்விக்கு பதிலாக மீண்டும் கேள்வி மட்டும் கேட்க கூடாது அப்படிங்கிறது வித்யாரண்யனுடைய ஒரு ஆழமான நுட்பமான விஷயமா நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இங்க என்ன சொல்ல வராரு, இது வெறும் தத்துவம் அல்ல, நியாய சாஸ்திரத்தின் அடிப்படை விவாத ஒழுங்கு என்று நம்ம இந்த 137வது ஸ்லோகத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தரிசனங்கள்ங்கிற முறையில நம்முடைய பாரத தேசத்துல ஒவ்வொரு ரிஷிகளும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, ஆனா அவர்கள் கடந்து வந்த பாதையில முடிந்த முடிவு வந்து அத்வைதம். அப்ப நம்ம அந்த முடிந்த முடிவில் நிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்களை கடக்க வேண்டியிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடங்களை படிக்காமையும் நம்ம இந்த இடத்துக்கு வந்தா புரியாது. ஆக எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சு வர்றதெல்லாம் இங்க பகுத்தறிவினுடைய அற்புதம் இருக்கு, அதுதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த ஸ்லோகம் 137 நிறைவு செய்வோம். நாளைய வகுப்புல ஸ்லோகம் 138 பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.